முதல் வாசகம். ஆமணக்கு செடிக்காக நீ வருந்துகிறாய், நினிவே மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா? இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தை 1-11 வரை. அந்நாள்களில் யோனா கடுஞ்சினம் கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டார். ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் தர்சீஸ்க்கு ஓடிப்போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவிலா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு உம் மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும். ஆகையால் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும், வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு ஆண்டவர், நீ இவ்வாறு சினங்கொள்வது முறையா என்று கேட்டார். யோனாவோ நகரை விட்டு வெளியேறினார். நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார். பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே அமைத்து கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருந்தார். கடவுளாகிய ஆண்டவரது ஏற்பாட்டின்படி ஆமணக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்து அவரது மனச்சோர்வை நீக்கியது. அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. கதிரவன் எழுந்த பின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கிலிருந்து அனற்காற்று வீசியது. கடும் வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்போது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினங்கொள்வது முறையா என்று கேட்டார். அதற்கு யோனா, ஆம், முறைதான். செத்துப்போகும் அளவுக்கு நான் சினங்கொள்வது முறையே என்று சொன்னார். ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை. அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே! இந்த நினைவே மாநகரில் 120,000 மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வழக்கை எது, இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும், அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. என் தலைவரே, நீர் பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீர் பேரன்பும் உண்மையும் கொண்டவர்.
என் தலைவரே, நீர் பேரன்பும் உண்மையும் கொண்டவர். நீர் பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீர் பேரன்பும் உண்மையும் கொண்டவர். பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றே. உம் அடியானின் மனதை மகிழ்ச்சி செய்யும் என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறே. என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறே. என் தலைவரே, நீர் பேரன்பும் உண்மையும் கொண்டவர். நீர் பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும், உதவியை நாடும், என் குரலை கேட்டருளும். உதவியை நாடும், என் குரலை கேட்டருளும். என் தலைவரே, நீர் பேரன்பும் உண்மையும் கொண்டவர். நீர் பேரன்பும் உண்மையும் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர், ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். என் தலைவரே, நீர் பேரன்பும் உண்மையும் கொண்டவர். நீர் பேரன்பும் உண்மையும் உண்மையும் கொண்டவர். நீர் பேரன்பும் உண்மையும்
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 11 வசனங்கள் 1 முதல் 4 வரை. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். இயேசு அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னித்ததால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பிலிப்பைன்ஸ் மாநகரிலே ஒரு பழங்குடியினர் வாழக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு இயேசு சபை குருவானவர் சென்று பணி செய்வதற்காக செய்கிறார். அங்கு சென்று பணி செய்யக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த மக்களையெல்லாம் பார்க்கிறார். அந்த மக்கள் செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு கிறிஸ்து என்றால் யார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டும், கிறிஸ்துவை பற்றிய பல்வேறு விதமான சிந்தனைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவை பற்றி பல்வேறு விதமான போதனைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போது அந்த பல குடியினருடைய மொழியிலே விவிலியம் இல்லை என்பதை அறிந்து கொண்டு அந்த பல குடியினருடைய மொழியை கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் கற்றுக்கொண்டிருக்கிற போது அவருக்குள் ஒரு கேள்வி எழுகிறது, எப்படி நான் இந்த முழு விவிலியத்தையும் இந்த மக்களுக்கு ஒரு அந்த மொழியிலே நான் மொழி பெயர்க்கக்கூடியவனாக இருக்க முடியும் என்று சொல்லி அவருக்குள் ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் இந்த மக்களுக்கு எப்படியாவது விவிலியத்தை நான் மொழிபெயர்த்து கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த இயேசு சபை குரு அந்த மக்களுக்கு அந்த மொழியை கற்றுக்கொண்டு அந்த மக்களுக்காக அந்த விவிலியத்தை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த மக்களில் ஒருவர் வந்து இந்த குருவானவரிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறீர்கள், அதுவும் எங்களுடைய மொழியில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவை பற்றி நீங்கள் எங்களுக்கு பல்வேறு விதமான சிந்தனைகளை எல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அந்த இயேசுவிடத்திலே நாங்கள் எப்படி ஜபம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லையே என்று சொல்லி அந்த இயேசு சபை குருவிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த இயேசு சபை குரு யோசித்து கொண்டிருக்கிறார், இந்த மக்களுக்கு நான் எப்படி இயேசுவை கற்றுக் கொடுக்கிறேன், அப்படி இயேசுவை கற்றுக் கொடுக்கிற போது எப்படி நான் அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டுமே, எப்படி நான் கற்றுக் கொடுக்க முடியும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே அவர் ஒரு முறை நற்கருணை ஆலயத்திலே அமர்ந்து, கடவுளே எனக்கு இந்த மக்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி அந்த மக்களுக்காக இவர் ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு விளைவாக இருந்தாலும் சரி, நான் இந்த மக்களுக்கு எப்படியாவது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுக்க எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் என்று சொல்லி இந்த இயேசு சபை குரு இயேசுவிடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்போது இவர் ஒரு பயணம் மேற்கொள்கிற போது ஒரு விபத்திலே மாட்டிக்கொள்கிறார். அந்த விபத்திலே மிகவும் மோசமான நிலையில் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலே அந்த மக்கள் எல்லோரும் இந்த குருவானவருக்காக வேண்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடவுளே இவரை எப்படியாவது எங்களுக்கு உயிரோடு கொடுத்துவிடு, காரணம் இவர் ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார், அந்த புத்தகம் மிகவும் அருமையாக இருக்கிறது, அந்த புத்தகம் என்பது விவிலியத்தை, புத்தகத்தை எப்படியாவது எங்களுக்கு முடித்து கொடுக்கும் வரையாவது இவர் உயிரோடு இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய் என்று சொல்லி எல்லா மக்களும் கடவுளிடத்தில் ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது தான் இந்த இயேசு சபை குருவானவருக்கு உணர்வு வருகிறது, நான் கடவுளிடத்திலே எப்படியாவது இந்த மக்களுக்கு ஜபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொண்டிருந்தேன். அந்த சூழ்நிலையில் கடவுள் இந்த ஆபத்தான ஒரு நிலையை எனக்கு கொடுத்து என் வழியாக இந்த மக்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த மக்களுக்கு அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இந்த நற்செய்தியிலே சீடர்கள் உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு பல்வேறு விதமான பணிகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த கலிலேயா பகுதிகளிலும் சரி, எருசலேம் பகுதியிலும் சரி, இயேசு பல்வேறு விதமான பணிகளை அந்த மக்களுக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். கடவுளை பற்றி புகழையும் மாட்சியையும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பல்வேறு விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இந்த சீடர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழக்கூடியதாக இருக்கிறது. இயேசு மட்டும் விடியற் காலையிலே எழுந்து மலைக்கு சென்று தனியான ஒரு இடத்தில் ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறாரே, இயேசு நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தரவில்லையே என்று சொல்லி இந்த சீடர்கள் இயேசுவிடத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எழுப்பி இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள், எப்படி ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை, ஒரு அருமையான ஜெபத்தை இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். ஜெபம் என்பது என்ன? பல்வேறு நேரங்களிலே நமக்கு பல்வேறு விதமான கேள்விகள் எழக்கூடியதாக இருக்கிறது. ஜெபம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற பல்வேறு விதமான கேள்விகளோடு இன்றைய சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஜெபம் செய்கிறேன், நான் பல்வேறு விதமான வழிபாட்டு வழிமுறைகளையெல்லாம் பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறேன், தினமும் ஜெபமாலை சொல்கிறேன், தினமும் நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுக்கிறேன், தினமும் திருப்பள்ளியில் பங்கெடுக்கிறேன், நான் தினமும் தனியாக அமர்ந்து கடவுளிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், குடும்ப ஜெபம் சொல்கிறேன் என்றெல்லாம் சொல்லி நம்முடைய ஜெபங்களை பல்வேறு விதமான வழிமுறைகளை கொண்டு நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டு வருகிறோம். ஆனால் ஜெபம் என்பது என்ன? அவிலா தெரசால் தன்னுடைய நூலில் அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார், ஜெபம் என்பது கடவுளோடு நாம் கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பு. கடவுளோடு நாம் கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பு ஜெபம் என்பது கடவுளோடு நாம் பேசக்கூடியது. அதுதான் கடவுளோடு நாம் பேசக்கூடியது. கடவுளிடத்திலே அவிலா தெரசால் தன்னுடைய நூலிலே தன்னுடைய சகோதரிகளுக்கு அழகாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். தன்னுடைய சகோதரிகளுக்கு அவர் சொல்கிறார், கடவுளோடு நாம் பேசுவது என்பது நம்முடைய நண்பர்களோடு நாம் எப்படி பேசி பழகுகிறோமோ அப்படிப்பட்ட ஒரு உறவை நாம் ஜெபத்தின் வழியாக கடவுளோடு உரையாடக்கூடியவர்களாக நம்முடைய நண்பர்களிடத்திலே பல்வேறு விதமான விஷயங்களை நாம் பேசி பழகி மகிழ்வோடு இருப்பது போல இயேசுவிடத்திலே ஒரு நண்பராக அவரிடத்திலே கருதி அவரிடத்திலே நாம் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் ஜெபமாக மாறுகிறது என்று அவிலா தெரசா தன்னுடைய சகோதரிகளுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். இன்று நாம் ஒவ்வொருவரும் இந்த நற்செய்தி பகுதியை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நான்கு விதத்தில் நாம் பிரித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். முதல் பகுதியிலே இயேசு பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். தந்தையை புகழக்கூடியவராக இருக்கிறார். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. நாம் ஒரு காரியத்தை செய்கிற போது அந்த காரியத்திலே நாம் புகழ்ச்சியை முதன்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே தான் இயேசு தன்னுடைய ஜெபத்திலே பாராட்டுதலை புகழ்ச்சியை முதன்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. ஆண்டவருடைய பெயர் எப்போதும் தூயதாக இருக்கிறது. கடவுளை புகழ்வது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. விவிலியமும் பல நேரங்களில் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 113 வசனங்கள் நாம் 2-4 வரை வாசிக்கிற போது, ஆண்டவர் பெயர் வாழ்த்த பெறுவாராக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவாராக என்று சொல்லி சங்கீத ஆசிரியர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பெயர் எப்போதும் வாழ்த்த பெறக்கூடியதாக இருக்கிறது. அது இப்போதும் எப்போதும் எப்பொழுதும் ஆண்டவருடைய பெயரை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாராட்டுதலுக்குரியதாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசு ஜெபத்தின் தொடக்கத்திலேயே நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுவதாக. சங்கீதாசிரியர் அதிகாரம் 8:1 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பெயர் எவ்வளவு மேன்மைக்கு மிகுந்ததாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது. உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரை புகழ்வதற்கான சங்கீதாசிரியர் அதிகாரம் 8:1 அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய பெயர், கடவுளுடைய மாட்சி என்றும் புகழப்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இயேசு ஜெபத்தின் தொடக்கத்தில் ஆண்டவரே உம்முடைய பெயர் தூயது என போற்ற பெறுவதாக என்று சொல்லி கடவுளை பாராட்டக்கூடியவராக, கடவுளை புகழக்கூடியவராக எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவது பகுதியில் நாம் பார்க்கிறோம், ஜெபத்தினுடைய நோக்கத்தை இயேசு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். ஜெபத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? உமது ராஜ்யம் வருக, உமது அரசு வருக. கடவுளுடைய அரசு இந்த உலகத்திலே நிலைநாட்டப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு இந்த மக்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய இறையரசு பணியை பார்க்கிற போது, விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லி அந்த மக்களுக்கு விண்ணரசை பற்றிய சிந்தனைகளை எல்லாம் அவர்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய ராஜ்யம் என்பது இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற போது நம்மை ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை இயேசு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் நம்முடைய ஜெபத்தினுடைய நோக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஜெபத்தின் நோக்கம் என்பது கடவுளுடைய அரசை நம்முடைய அரசாக, நாம் அவரை அரசராக கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் எடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் சங்கீத ஆசிரியர் அதிகாரம் 47 வசனங்கள் 7 நாம் வாசிக்கிறோம், கடவுளே அனைத்துலகின் அரசராக இருக்கிறார். கடவுள் அனைத்துலகின் அரசராக இருக்கிறார். அவருடைய அரசை நாம் இந்த உலகத்தில் வரவேற்று நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது நம்முடைய இல்லமாக இருந்தாலும் சரி, நம்முடைய உள்ளங்களாக இருந்தாலும் சரி, நாம் பணி செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, கடவுளை முதன்மைப்படுத்தி கடவுளை நமது அரசராக கொண்டு நாம் நம்முடைய ஜபத்தின் நோக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் ஜபத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. விடுதலை பயணம் அதிகாரம் 15 இறை வசனங்கள் 8 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் என்றென்றும் ஆட்சி செய்வாராக, அரசாழ்வாராக. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் என்னாலும் அரசாளக்கூடியவராக இருக்கிறார், நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார், நம்முடைய உள்ளங்களை வழிநடத்தி நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த அரசாட்சியை நாம் வரவேற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை என்கின்ற ஒரு நோக்கத்தை இயேசு இரண்டாவது பகுதியிலே உமது அரசு வருக, உமது ராஜ்யம் வருக என்று சொல்லி நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக நம்முடைய உடல் தேவைகள். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு தாரும். இங்கு உணவு என்று சொல்லப்படக்கூடியது நம்முடைய ஆன்மீக உணவு என்பதை மட்டும் தாண்டி உடல் சார்ந்த தேவைகளையும் இறைவன் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். உணவு என்று சொல்லப்படக்கூடியது நம்முடைய தேவைகள் அனைத்தையும், நமக்கு உடல் தேவைகள், நம்முடைய பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் நமக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார். எசையா அதிகாரம் 41 வசனங்கள் 10 நாம் வாசிக்கிறோம், அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஆண்டவர் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளையும் நாம் அஞ்சாமல் செய்யக்கூடியவர்களாக, கலங்காத உள்ளத்தோடு நாம் தொடர்ந்து பணியாற்றக்கூடியவர்களாக, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நமக்கு வலிமை தரக்கூடியவராக, உதவி செய்யக்கூடியவராக, நீதியின் பொருட்டு நம்மை தாங்கக்கூடியவராக இறைவன் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இயேசு மூன்றாவது பகுதியிலே நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தினசரி உணவை எங்களுக்கு கொடுத்தருளும் என்று சொல்லி இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் நாம் நல்ல வழியில் நடக்க வேண்டும், நேர்மையான வழியில் நடக்க வேண்டும், நல்ல செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்கு நமக்கு தேவையான அனைத்து விதமான உள்ள உடல் வலிமைகளை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எரேமியா அதிகாரம் 33 வசனங்கள் 6 நாம் வாசிக்கிறோம், நான் உன் காயங்களை ஆற்றி குணப்படுத்துவேன். நமக்கு உடல் தேவைகள் என்பது நோயிலிருந்து நமக்கான ஒரு விடுதலைகள். அதை தான் எரேமியா அதிகாரம் 33 அதிகாரம் 6 நாம் வாசிக்கின்றோம், நான் உன் காயங்களை ஆற்றி குணப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன், உனக்கு நலமளித்து நிலையான நிறைவாழ்வை தரக்கூடியவனாக இருக்கிறேன். நான் உனக்கு நிலை வாழ்வை தரக்கூடியவனாக இருக்கிறேன், எல்லா விதமான தேவைகளையும் உனக்கு நிறைவு செய்து நான் உனக்கு நிறைவாழ்வை தருகிறேன் என்று சொல்லி இயேசு நம்முடைய உடல் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் நமக்கு தேவையான அனைத்து உடல் தேவைகளையும் தரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி மூன்றாவது பகுதியிலே இயேசு நமக்கு கற்றுத்தர கூடியவராக இருக்கிறார். நான்காவது பகுதியில் நம்முடைய ஆன்மீக தேவைகளை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்களுடைய பாவங்களை மன்னியும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய ஆன்மீக தேவையாக கருதப்படக்கூடிய பாவங்களிலிருந்து, தீய நாட்டங்களிலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய கடவுளாக இருக்கிறார் என்பதை தான் நான்காவது பகுதியில் இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் மிகவும் முக்கியமான பகுதியாக திருச்சபை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஜென்ம பாவத்திலிருந்து திருமூலக்கின் வழியாக கழுவப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோம். அந்த கழுவப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் கடவுளை பின்பற்றி நாம் உடல் தேவைகளை தாண்டி ஆன்மீக தேவைகளையும் இறைவன் நமக்கு நிறைவு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இந்த நான்காவது பகுதியில் இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். எசையா அதிகாரம் 40 வசனங்கள் 31 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருங்கள், புதிய ஆற்றல் பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கிற போது நாம் புதிய ஆற்றலை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, கழுகுகள் போல் இறக்கை விரித்து ஆண்டவர் உன்னை உயரச் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொள்கிற போது நாம் நம்முடைய தீமைகளிலிருந்து விடுதலை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை உயரச் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்மை தீயோரிடமிருந்து விடுதலை கொடுத்து நமக்கு புது வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார். நம்மை உயர்ந்த இல்லத்தில் நம்மை வீற்றிருக்க செய்கிறார் என்கின்ற ஒரு சிந்தனையை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் 1 பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கின்றோம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூறிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்களை ஒப்படையுங்கள். நாம் கடவுளுக்கு நம்மை முழுமையாக ஒப்படைக்கின்ற போது நம்முடைய கவலைகளை பாவங்களை இறைவன் போக்கக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு தான் நமக்கு அழகாக தரப்பட்டிருக்கிறது பாவ சங்கீதனம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒப்புற வருள்சாதனம். அந்த ஒப்புற வருள்சாதனத்தின் வழியாக நாம் கடவுளோடு இணையக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருடைய பாவங்களை மன்னித்து நாம் நம்முடைய பாவங்களை கடவுள் வழியாக மன்னிப்பை பெற்று நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி வாழ்கிற போது நம்மை இறைவன் தீயோரிடமிருந்து, தீமைகளிலிருந்து, பாவ நாட்டங்களிலிருந்து, சாப கேடுகளிலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் புது வாழ்வை பெற்ற மக்களாக, எதை பற்றியும் கவலைப்படாத மக்களாக, கடவுளுக்கு மட்டுமே அஞ்சி வாழக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை தான் 4வது பகுதியிலே இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த இயேசு கற்பித்த ஜபத்தை நாம் தினமும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். தினமும் ஜபமாலை வழியாக அல்லது திருப்பலி வழியாக அல்லது நம்முடைய தொடக்க ஜபங்களின் வழியாக அல்லது ஜபங்களின் வழியாக நாம் பல்வேறு நேரங்களிலே இந்த இயேசு கற்பித்த ஜபத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு கற்பித்த ஜபத்தின் வழியாக நாம் சொல்கிற போது ஒவ்வொரு முறையும் நாம் இயேசுவை புகழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசுனுடைய அல்லது கடவுளுடைய அரசை இந்த உலகத்திலே வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் நம் ஒவ்வொருடைய உடல் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய ஆன்மீக தேவைகளை நிறைவு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு நாம் ஜபிக்கிற போது இறைவன் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை ஜபத்தின் வழியாக நிறைவாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுதான் புனித குழந்தை தெரசா தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருந்தார். அவர் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுளை நான் புகழக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி செய்யக்கூடிய எல்லா சிறு சிறு காரியங்களையும் கடவுளுடைய மகிமைக்காக செய்யக்கூடியவராக இருந்தார். அதைதான் இந்த திருச்சபை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கடவுளிடத்தில் முழுமையாக அர்ப்பணித்து செய்கிற போது நம்முடைய ஜபம் முழுமை பெறக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களில் நமக்கு கேள்வி எழக்கூடியதாக இருக்கும், ஜபம் நான் செய்கிறேன் ஆனால் எனக்கு எந்தவிதமான பயனும் கிடைப்பதில்லை, நான் எதற்காக ஜபிக்க வேண்டும், அல்லது ஜபத்தின் வழியாக நான் என்ன பலனை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்றெல்லாம் பல நேரங்களிலே நமக்கு கேள்வி எழலாம். ஆனால் அந்த கேள்விகள் நம்மிடத்தில் எழக்கூடாது. காரணம், இன்று இயேசு கற்பித்த ஜபத்தின் வழியாக இறைவன் நமக்கு கற்றுத்தரக்கூடியது, இறைவன் நமக்கு துணையாளராக இருக்கிறார். நாம் அவரை புகழ்ச்சி செய்வதன் வழியாக, அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதன் வழியாக கடவுள் நம்முடைய உடல் தேவைகளை, ஆன்மீக தேவைகளை நமக்கு நிறைவு செய்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே நாம் செய்கிற போது, அதை தான் நான் தொடக்கத்தில் சொன்ன நிகழ்வு, அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டிலே அந்த இயேசு சபை குருவானவர் எப்படியாவது இந்த மக்களுக்கு ஜபத்தை கற்றுத்தாருங்கள் கடவுளே என்று சொல்லி ஜபித்ததன் வழியாக கடவுள் அந்த மக்களை ஜெபிப்பதற்கான ஒரு வழியை கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த சேசசபை குருவானவர் பிறகு உயிர் பெற்று எழுந்து தன்னுடைய உடல்நிலையிலிருந்து முன்னேற்றம் அடைந்து அவர் அந்த விவிலியத்தை முடித்து அந்த பழங்குடியினர் மக்களுடைய மொழியிலே விவிலியத்தை மொழிபெயர்ப்பு செய்து அந்த மக்களை, அந்த கிராமத்தை, அந்த பழங்குடியினர் இனத்தை முழுவதையும் கிறிஸ்தவர்களாக மாற்றிய நிகழ்வை அவர் தன்னுடைய நூலிலே எழுதி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இதற்கான அற்புதங்களையும் அடையாளங்களையும் இறைவர் நம்முடைய வாழ்விலும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஜபம் என்பது நாம் ஒவ்வொருவரையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த மாற்றத்தின் வழியாக நாம் நம்முடைய செயல்பாடுகளில் புதிய கிறிஸ்தவர்களாக, புதிய வாழ்வை பெற்றவர்களாக, நிறை வாழ்வை பெற்ற மக்களாக நாம் வாழ்கிற போது இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆஸ்ரோதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்ற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமேன்.
வந்து